நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த
Holy
பேராசிரியர்களுடைய
start.
ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரம் குதம்பை போயூர் கோராக்கர் மயூரம் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்த நெருமை காக்கவே சமாதியிற்றேந்த நேருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்திற்குள் செல்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறியும் சத்சங்கமாக இருக்கின்றது. பாபாஜி பரம்பொருளின் உதவியுடனும் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் இதை தொடருவோம். நாங்கள் இறுதியான வகுப்பில் கடந்த கிழமை என்னத்தை பார்த்தோம்? சுத்த தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படும் சுத்த தத்துவங்களை பற்றி முதலாவது வகுப்பாக பார்த்தோம். அதில் பார்த்ததை ஒரு சிறு மீள் பார்வை என்னவென்றால் மூன்று விடயங்களை பார்த்தோம். அதுதான் இங்கு நாங்கள் இன்று பார்க்க வேண்டியது. மீள் பார்வையில் ஒன்று, பொருள் என்றால் என்ன, இந்த பொருள்களுடைய இயல்பென்ன, பொருள்களை எப்படி ஆன்மா அறிகின்றது என்பதை பற்றி பார்த்தோம். ஆணவத்தை பற்றி பார்த்தோம். ஆணவத்தின் வகைகள் என்ன, ஆணவம் எப்படி செயல்படுகின்றது என்று பார்த்தோம். உயிர்களை பற்றி பார்த்தோம். உயிர்கள் எப்படி செயல்படுகின்றது என்று பார்த்தோம். உயிர்கள் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்ற மூன்று நிலைகளில் செயல்படுகின்றது. இந்த மூன்று நிலைகள் இரண்டு விதமாக உயிர்களுக்கு கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் இறைவன் உயிர்கள் எல்லாவற்றையும் இந்த மூன்று வகையினராக பிரித்து அந்தந்த தத்துவங்களில் சுத்த தத்துவமா, வித்யா தத்துவமா, ஆன்ம தத்துவமா என்ற இடங்களில் அவர்களை நிலைப்படுத்துகின்றார். அவர்கள் தங்களுடைய நிலையை ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று பாசமலங்களையும் வைத்து செயல்படுத்தி தன்னுடைய திரிப்பாதத்திற்கு தன்னை போல் நுகர்வதற்கு எல்லாவற்றையும் ஆன்மாவும் ஆன்மாவாகிய உயிர் அதை அடைவதற்கு அவருடைய செயல்முறை திட்டத்தில் அந்த நிலையை கொடுப்பதற்காக அதை பிரித்து அந்தந்த இடங்களில் நிலைநிறுத்துகின்றார். ஆனால் அந்த இடத்தில் நிலைநிறுத்தியவுடன் இந்த உயிர்கள் எல்லாம் தாங்களாகவே செயல்பட வேண்டும், தங்களுடைய நிலையை உயர்த்துவதற்கு. ஆகவே இந்த தத்துவங்களை வைத்து தங்களை பயிற்சி மூலம் அந்த நிலைக்கு உயிர்கள் உயர்த்தி கொண்டு வருகின்றது. அதாவது அடிநிலையாகிய சகலரிலிருந்து பிரளய கலருக்கும் பிரளய கலரிலிருந்து விஞ்ஞான கலருக்கும் உயர்கின்றன. ஆகவே இது இரண்டு வகைப்படும் என்று சைவ சித்தாந்தம் அந்த இரண்டு வகையையும் கூறியிருக்கின்றது, உயிர்களின் வகைகள். ஆணவத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஆணவம் மூன்று நிலைகளில் தொழிற்படும் என்று பார்த்தோம். ஒன்று கேவல நிலை, மற்றது சகல நிலை, மற்றது சுத்த நிலை. கேவல நிலையில் ஆணவம் முழுமையாக ஆணவமாகவே இருக்கின்றது, உயிருடன் சேர்ந்த ஆணவம். அது சகல நிலைக்கு வரும்போது மும்மலங்களால் அந்த நிலையிலிருந்து உயிர் அந்த ஆணவ மலத்துடனிருந்து தன்னை செயல்படுத்தி மேல் நோக்கி வருவதற்காக இருக்கும் நிலைதான் ஆணவத்தில் சகல நிலை. சுத்த நிலை என்பது இறுதியான நிலை, உயிர்கள் செயல்பட்டு அந்த ஆணவத்தின் சுத்த நிலையில் ஆணவம் மலம் நீங்கி வாசனையுடன் மாத்திரம் இருக்கும் நிலை. ஆகவே ஆணவத்தை பற்றியும் பார்த்தோம், உயிர்களை பற்றியும் பார்த்தோம், இந்த பொருள்களை பற்றியும் பார்த்தோம். பொருள்கள் என்னத்திற்காக இருக்கின்றது, அவற்றை எப்படி அறியலாம் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த பொருளை அறிவதற்கு பெயரை பயன்படுத்த வேண்டும், இனத்தை பயன்படுத்த வேண்டும், தொழிலை பயன்படுத்த வேண்டும், குணத்தை பயன்படுத்த வேண்டும், உடமையை பயன்படுத்த வேண்டும் என்று ஐந்து வகையாக சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது பொருட்களை அறியும் முறை. இப்போது நாங்கள் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகின்றோம். சுத்த தத்துவத்தில் அடுத்ததாக என்ன நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற நிலைக்கு அதை பார்த்தோமாக இருந்தால், அடுத்த நிலையில் எங்களுக்கு என்ன தேவை என்றால், இந்த சுத்த தத்துவத்தில் ஐந்து தத்துவங்கள் இருக்கென்பது தெரியும். பெயரளவில் தான் இன்னும் நாங்கள் அதுக்குள் செல்லவில்லை, ஊடுருவவில்லை. அவை யாவன? ஐந்து தத்துவங்கள் சிவ தத்துவம் என்று சொல்லும் நாத தத்துவமும், சக்தி தத்துவம் என்று சொல்லும் விந்து தத்துவமும், சதாசிவமும், ஈஸ்வரம் என்ற தத்துவமும், சுத்த வித்தை என்ற தத்துவமும் உள்ளது. ஆகவே இந்த மூன்று நிலைகள் இறைவன் தன்னுடைய செயல்முறை திட்டத்தில் உருவாக்கியது என்று பார்த்திருந்தோம். அதில் இந்த சுத்த தத்துவம் சிவ தத்துவம் என்ற நிலை சுத்த மாயையில் இருந்தது என்று முதல் நாளிலிருந்தே பார்த்து வருகின்றோம். மற்ற இரண்டு தத்துவங்களாகிய வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் அசுத்த மாயையில் இருந்து பெறப்பட்டது. அது ரெண்டையும் பார்த்து முடித்து விட்டோம். இப்போது சுத்த தத்துவத்தில் இருக்கின்றோம். இந்த ரெண்டு கீழ் தத்துவங்களும் எது சம்பந்தமானவை? ஆன்மாவை ஒன்று, ஆன்ம தத்துவத்தில் இருப்பது பொருள் சம்பந்தமானது. வித்யா தத்துவத்தில் இருக்கும் விடயங்கள் அந்த பொருளை நுகர்வதற்குரிய தேவைகளை செய்து கொடுக்கும் தத்துவமாக இருந்ததென்று பல வகுப்புகளில் பார்த்தோம். ஆனால் இப்போது இந்த ரெண்டு தத்துவங்களும் பார்த்தீர்கள் என்றால் அது பொருள் சம்பந்தமாகவே இருந்திருக்கின்றது. ஆகவே சுத்த தத்துவத்தை இப்போது பார்க்கும்போது அது இறை சார்ந்த தத்துவம். அந்த தத்துவத்தில் எங்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது என்றால், நாங்கள் ஒன்றை அறிவதற்கு பொருள் மாத்திரம் இருந்தால் காணாது, அதை இயக்க வேண்டும். ஆகவேதான் சுத்த தத்துவம் இயக்கத்திற்குரிய தத்துவமாக வரையறுக்கப்பட்டது. அந்த இயக்கம் என்று சொல்வதற்கு இன்னொரு சொல்லும் இருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார், சொல். ஆகவே இந்த உலகத்தில் இந்த ஆன்மாக்கள் இவற்றை இந்த செயல்முறை திட்டத்திற்குள் போய் ஆன்ம ஈடேற்றத்தை பதியை அடைய வேண்டுமென்றால் ரெண்டு உலகம் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கின்றது. ஒன்று பொருளுலகம், மற்றது சொல்லுலகம். சொல்லென்றால் சைவ சித்தாந்தத்தில் செயலை குறிக்கின்றது, ஓ இயக்கத்தை குறிக்கின்றது. அதை சொல்லுலகம் என்று சொல்கின்றார்கள், மற்றதை பொருளுலகம் என்று சொல்கின்றார்கள். அந்த பொருளுலகத்திற்குரிய தத்துவங்கள் தான் வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவமும் என்று சற்று முதல் இப்போது சிந்தித்தோம். இப்போது சொல்லுலகத்திற்கு வருகின்றோம். அந்த சொல்லுலகம்தான் இயக்கத்தை செய்ய போவது, அது இறைவனால் செயல்படத் தொடங்கப் போகின்றது. அந்த இடத்திற்கு வந்து விட்டோம் என்றால் செயல் என்று சொன்னாலே ஆன்மீகத்தில் சக்தியை உடனடியாக பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லா செயல்களுமே சக்தியின்றி இல்லை. ஆகவே சக்தி இந்த நேரத்தில் இறைவனால் கொண்டு வரப்படுகின்றார். இறைவன் சுரூப நிலையில் தானாகவே இருந்து இந்த செயல்முறை திட்டத்திற்காக தடத்த நிலைக்கு வந்தார் என்று பார்த்தோம். அந்த தடத்த நிலையில் கூட அவர் மூன்று உருவங்கள் ஏற்று வந்தார். அவர் ஏற்ற உருவங்கள் அருவம், அருவுருவம், உருவம் என்றும் பார்த்தோம். அதை பற்றிய விளக்கம் இனி வரப்போகும் சத்சங்கங்களில் பார்க்க போகின்றோம். ஆகவே அவர் தடத்த நிலைக்கு வந்த பின் தான் இவையெல்லாம் நடைபெறத் தொடங்குகின்றது. ஏனென்றால் அந்த தடத்த நிலைக்கு கீழேதான் இந்த பூவனங்கள், இந்த தத்துவங்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. ஆகவே அவர் இந்த நிலைக்கு வந்தவுன் முதலாவதாக சக்தியை நினைக்கின்றார். அவர் நினைப்பது மாத்திரம்தான், அவர் ஒரு செயலுமே செய்வதில்லை. ஏனென்றால் அவர் எல்லாம் உணர்ந்தவர். நினைக்கின்றார், ஓகே, நான் இந்த செயல்முறை திட்டத்தை அமுல்படுத்தப் போகின்றேன், எனக்கு சக்தி தேவை. ஆகவே முதலாவதாக சுத்த தத்துவத்தில் கலை என்ற விடயத்தை உருவாக்குகின்றார். கலை என்பதற்கு இன்னொரு சொல்லு சக்தி. கலை என்ற ஒரு நிலையை உருவாக்குகின்றார். அதை இயக்குவது முழுக்க முழுக்க சக்தி. அது ஐந்து கலைகளாக உருவாக்குகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அந்த ஐந்து கலைகளும் என்னவென்றால், பேரளவில் ஞாபகம் வைத்திருங்கள், நீங்கள் மீள்பார்வையில் செய்யும் போது அதை உங்களுடைய அட்டவணையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கலைகள் யாவன? நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று ஐந்து கலைகளை கொண்டு வருகின்றார். ஐந்து வித்தியாசமான இயக்கத்திற்கு சக்தி மூலம் செய்வதற்கு. நிவர்த்தி கலை என்று சொல்லுவதற்கு அந்த கலையை என்னத்துக்கு பாவிக்க தொடங்குகின்றார் என்றால், முதலாவது கலையை ஆணவ பிடியிலிருந்து உயிரை விளக்குவதற்குரிய கலையாக நிவர்த்தி கலையை பாவிக்க தொடங்குகின்றார். பிரதிஷ்டா கலையாகிய இரண்டாவது கலையை என்னத்திற்கு பாவிக்கின்றார் என்றால், பொதுவாக இந்த ஆன்மாக்கள் ஒரு அறிவு ஞானத்தை பெறுவதற்காக பாவிக்கின்றார். அது இரண்டாவது கலை. மூன்றாவது கலையாகிய வித்யா கலை, வித்யா என்றாலே அறிவு ஞானம். மூன்றாவது கலையாகிய வித்யா கலையை என்னத்துக்கு பாவிக்கின்றார் என்றால், உண்மையான ஞானத்தை உயிர்களுக்கு கொடுப்பதற்கு. அதை உண்மை ஞானம் என்றும் சொல்லலாம், பதி ஞானம் என்றும் சொல்லலாம். அந்த உண்மையான ஞானத்தை உயிர்களுக்கு, அறிவை கொடுப்பதற்காக அந்த வித்யா கலையை கொண்டு படைக்கின்றார். அதற்கடுத்ததாக சாந்தி கலை. அந்த சாந்தி கலையை என்னத்துக்கு படைக்கின்றார் என்றால், அந்த அறிவை கொடுத்தவுடன் இச்சையை கொடுத்து அந்த அறிவை ஆன்மாக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விருப்பு வெறுப்புகளை செயல்படுத்துவதற்கு, ஆன்மாக்களை உயர்த்துவதற்காக அந்த சாந்தி கலையை பயன்படுத்துகின்றார். இறுதியாக சாந்தி அதீத கலை என்ற ஐந்தாவது கலையை இறைவன் எண்ணத்திற்கு பயன்படுத்துகின்றார் என்றால், இவற்றையெல்லாம் ஆன்மா பெற்று அறிவுத்திறனால் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு வரும்போது ஆன்மா சிவத்தை அனுபவிப்பதற்காக அந்த கலையை வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த ஐந்து கலைகளும் தான் சுத்த தத்துவத்தில் முதலாவது நிலை. ஏனென்றால் சக்தியை தயார் செய்கின்றார் மற்றவற்றை செய்ய முதல். சுத்த தத்துவத்தின், சிவ தத்துவத்தின் அடிப்படை நிலை என்ன? இயக்கம். அதை முதலே பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய மனதிற்கு கொண்டு வருகின்றேன். சுத்த தத்துவம் இயக்கத்தை செய்வதற்கு, வித்யா தத்துவம் ஆன்மாவை புருஷ நிலைக்கு கொண்டு வருவதற்கு, அதாவது பொருட்களை நுகரும் தன்மைக்கு கொண்டு வருவதற்கு. ஆன்ம தத்துவம் பொருட்களை உருவாக்கி ஆன்மாக்களை அந்த தத்துவத்தில் சகலர் நிலையில் இருந்து அனுபவிக்க விடுவதற்கு. இது மூன்றும் தான் அவருடைய பகுதிகள். ஆகவே இந்த கலை தத்துவத்தில் இருந்துதான் இந்த சிவ தத்துவம் தொடங்குகின்றது. அது இறைவனின் செயல்முறை திட்டத்தில் துவக்கம் என்பதை ஞாபகம் வைத்திருங்கள். இனி சில சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்து மேலும் தொடர்ந்து கொண்டு போவோம். ஞானம் ரெண்டு வகைப்படும் என்று படித்திருக்கின்றோம். அபரஞானம் பரஞானம் என்று சொல்லுவோம். அபரஞானம் என்றது என்னவென்றால் ஆராய்ச்சி அறிவினால் வருவது, அதான் அபரஞானம். பரஞானம் என்றதுக்கு இன்னொரு சொல்லும் இருக்கின்றது, பதிஞானம். பரம் என்றால் பதி. பதிஞானம் என்னத்தால் வருவதென்றால் அனுபவத்தால் வருவது. உண்மை அறிவின் அறிவை எடுத்து அதை அனுபவப்படுவதால் வருவதுதான் பரஞானம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த ஆராய்ச்சி அறிவு, இந்த அனுபவ அறிவு என்று இந்த ரெண்டு அறிவும் அபரஞானத்தையும் பரஞானத்தையும் கொடுக்கின்றது என்றும், இந்த ரெண்டு அறிவையும் எங்களுக்கு தந்தவர் மெய்கண்ட தேவர், இறைவனால் எங்களுக்கு அருளாளராக தூதுவராக அனுப்பப்பட்ட ஒரு பெரிய அருளாளர். அவருடைய குரு பூஜை கூட 26ஆம் தேதி வார புதன்கிழமை வருகின்றது. ஆகவே நாங்கள் சைவ சித்தாந்த மாணாக்கர்கள் இதை படித்து கொண்டிருக்கின்றோம். சைவ சித்தாந்தத்தை படிக்கின்றோம் கிரியா மாணாக்கர்கள் சுருங்கிய முறையில். ஆகவே அந்த நாளை நாங்கள் எல்லோரும் நீங்கள் தியான நிலைக்கு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அவருடைய அருளாசியலும் எங்களுக்கு உண்டு. அதை இங்கு ஒரு குறிப்பாக தருகின்றேன். ஏனென்றால் அந்த நாள் வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த ஞானத்தை பற்றி அறிந்தவுடன், இந்த ஞானமும் கூட மூன்று வகைதான். அதாவது பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் மூவகை முப்பொருட்களுமே பாசம், பதி, பசு, பாசம். அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இந்த சரீரங்கள் எப்படி உருவானதென்றெல்லாம் பார்த்தோம். அதை இப்போது இங்கு கொண்டு வரவில்லை. அது வித்யா தத்துவத்துடன் சேர்ந்தது. அதை பற்றி விளக்கம் பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது இந்த கலையை பார்த்து, இப்போது இந்த கலையை பற்றி அறிந்திருக்கின்றோம். இந்த தத்துவத்தை, அதாவது இந்த சுத்த தத்துவம் என்னத்திற்கு தேவை என்று ஒரு சுருங்க பார்த்து விட்டோம். இயக்கத்திற்கு தேவை. ஆனால் இந்த இயக்கத்தை செய்பவர்களை இறைவன் படைத்திருக்கின்றார். அவர்கள்தான் இந்த ஐந்து சுத்த தத்துவத்தில் இருக்கும் ஐந்து நிலைகளையும் பராமரிக்கின்றார்கள் என்று பார்த்து விட்டோம். அது சிவன், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தைக்குள் தான் படைத்தல், காத்தல், அருளலுக்காக மூன்று மூர்த்திகளை இறைவன் படைத்திருக்கின்றார். முறையே பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன். அதற்கு மேலே இருக்கும் ஈஸ்வர தத்துவத்திற்குத்தான் மகேஸ்வரனை படைத்திருக்கின்றார். சதாசிவத்திற்குத்தான் சதாசிவனை படைத்திருக்கின்றார். அதற்கு மேலே சக்தி, அதற்கு மேலே சிவன். இவையெல்லாம் தடத்த நிலையில் இருப்பவர்கள். ஆகவே இப்போது கலை தத்துவம் படைத்து விட்டார். இனி தான் இறைவன் சிந்தனையில் தான் பதை படைத்தார். மறந்து விடாதீர்கள், இப்படி ஒன்று தேவை என்று அவர் நினைத்தவுடன் அது படைக்கப்படுகின்றது. அவர் இவற்றை படைப்பதற்கு தனு கரண புவன போகங்கள் ஆன்மாக்களுக்கு தேவைப்படுவது போல அது தேவையே இல்லை. அவருடைய அருள் சக்தியால் தான் இவ்வளவும் படைக்கப்படுகின்றது என்று பேராசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சாஸ்திர நூல்களிலிருந்து. ஆகவே அவர் அதை படைக்க அந்த முறையில், அவர் அந்த சுத்த தத்துவத்திலிருந்து இயங்குவதற்கு அவர்கள் அந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கென்றும் ஒரு உலகம் தேவை. அதாவது அவர் சிருஷ்டித்த எல்லா கடவுளுக்கும் ஒரு உலகம் தேவை. எங்களுக்கு இருக்கும் உலகம் போல தனு கரண புவன போகம், ஆனால் அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு. அதிலிருந்து தான் இந்த சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, அதை புவனங்கள் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு இன்னொரு பெயர், 224 புவனங்கள் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அந்த 224 புவனங்களில் சில புவனங்கள் சுத்த தத்துவத்தில் இருக்கின்றன. அதை பற்றி விரிவாக அறிய வேண்டிய அவசியம் உப்ப இல்லை. ஆனால் தேவையானவற்றை அடுத்தடுத்த வகுப்புகளில் சிலவற்றை பார்ப்போம். ஆகவே இந்த சுத்த தத்துவத்தில் இறைவன் இயங்குவதற்கும் சக்தி இயங்குவதற்கும் அவர்கள் ஒரு உயர் நிலையிலிருந்து செய்வதற்கு அவர்களுடைய அருளாலேயே அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்களால் படைக்கப்பட்டவர்கள் இயங்குவதற்கு ஒரு உலகம் தேவை. அந்த உலகத்தைத்தான் அடுத்ததாக இறைவன் நினைக்கின்றார், அதை படைக்க வேண்டுமென்று. ஏனென்றால் அவர்கள் இயங்குவதற்கு ஒரு தளம் தேவை. அவற்றை அவர் படைக்கும் போது அதற்கு முதலாக என்ன நினைக்கின்றார் என்றால், இந்த சுத்த தத்துவத்திற்குள் விஞ்ஞான கலர் இருக்கின்றார்கள், மறந்து விடாதீர்கள். விஞ்ஞான கலர் என்றால் யார்? ஆன்மாக்களின் அதி உயர் நிலை. அதாவது கண்மம் மாயை மலங்கள் அற்றவர் ஆன்மாக்கள் அந்த நிலையில் இருக்கின்றார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று உருவாகலாம் மனதில். இந்த சுத்த தத்துவம் சிவ தத்துவ அந்த பூவனம் உலகம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அது இறைவன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தொழில்களை செய்பவர்களுக்குரிய இடமாக இருக்கின்றதே, அங்கு விஞ்ஞான கலர் போயிருந்தால் எப்படி இருக்கும்? அது சாத்தியமா? விஞ்ஞான கலர் என்றால் இன்னும் இறைவனின் திருவடியை அடையாத நிலை, தயாராக இருக்கும் நிலை. ரெண்டு மலங்களை தங்களுடைய கண்ம வினைகளையும் மாயையையும் முடித்து ஆணவ மலத்தில் மாத்திரம் இறை திருவடியை அடையாது, இறை திருவடிக்காக காத்திருக்கும் நிலை விஞ்ஞான கலர். அந்த கேள்வி எல்லோருக்கும் உடனடியாகவே வரும். ஏனென்றால் சுத்த தத்துவம் ஒரு உயர்ந்த தத்துவம். அதற்காகத்தான் இந்த 224 புவனங்கள் என்று சொல்வது. இந்த சுத்த தத்துவத்திற்குள் கூட பல பிரிவுகள் இருக்கின்றது. நாங்கள் ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், எக்கனமி, லோ எக்கனமி என்றெல்லாம் பல வகையான ஆசனங்கள் இருப்பது போல, இந்த சுத்த தத்துவத்திலும் பல வகையான புவனங்கள் இருக்கின்றது. அதில் இந்த விஞ்ஞான கலர் நிலையில் இருப்பவர்கள் அந்த சுத்த தத்துவத்தில் இருக்கும் அதி கீழே இருக்கும் கடைசி புவனத்தில் தான் அவர்கள் வாழுகின்றார்கள். சிவன் சக்தி அந்த புவனங்களில் முதலாவது புவனத்தில் இருக்கின்றார்கள். அதை பற்றி அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இனி அதற்கிடையிலும் சில புவனங்கள் இருக்கின்றது. அதில்தான் இந்த முக்தர்கள் மற்றது பெரிய பெரிய அருளாளர்கள் இறைநிலையை அடைந்தவர்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு அந்தந்த புவனங்களில் இருந்து தங்களுடைய செயல்களை ஆன்மாக்களுக்கு ஆற்றுகின்றார்கள். ஆகவே சுத்த தத்துவத்தில்தான் இவையெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்தனி புவனங்கள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு அந்த கேள்விக்குறி வந்துவிடக்கூடாது. அதுக்காகத்தான் ஆக விமானத்தில் நீங்கள் பறக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலை ஆசனங்களில் இருப்பீர்கள். அது பணத்துடன் சம்பந்தமான விடயமாக அமைகின்றது என்றால் அது பொருள் உலகம். கணக்க பணம் கொடுத்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கலாம், பணமே இல்லாட்டி கடைசி கிளாஸில் இருக்கலாம். அதே போல அது ஒரு உதாரணத்துக்குத்தான். இந்த சுத்த தத்துவத்திலும் விஞ்ஞான கலராகிய ஆன்மாவின் மேல்நிலையும் அருளாளர்களுடைய வித்தியாசமான சமாதி நிலைகளும் அதில் உள்ளவர்கள் அதற்கு மேலாக இந்த ஐந்து முக்கிய தொழில்களை செய்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு, உருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், அதற்கும் மேலாக சக்தி, அதற்கு மேலாக சிவன். ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் விரிவாக பார்க்கப் போகின்றோம். இப்போது சுத்த தத்துவத்தில் கலையில் இருந்துதான் இது தொடங்குகின்றது. ஆகவே இந்த புவனங்கள் எல்லாம் எங்களுடைய இயக்கத்திற்கு தேவை. இந்த புவனங்கள் எல்லாம் 36 தத்துவங்களிலும் இருந்துதான் இந்த புவனங்கள் தோன்றுகின்றன. அதனால்தான் தத்துவங்களைத்தான் முதல் இறைவன் படைத்து அதை வைத்துத்தான் புவனங்களை படைக்கின்றார். ஆகவே இவற்றை பற்றிய விரிவான விளக்கம் அடுத்த வகுப்பில். இப்போது இன்று கலை தத்துவத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். துவக்கத்தை சிறிது சிறிதாகத்தான் உங்களை கொண்டு செல்லப் போகின்றேன். ஏனென்றால் இதை நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும். அடுத்த வகுப்பில் நாங்கள் சிவம் என்ன மாதிரி தொழிற்படப் போகின்றார், சக்தி 5 நிலைகளில் இறங்கிவிட்டால் இனி சிவன் அதை வைத்து அடுத்த நிலையை எப்படி செய்யப் போகின்றார் என்பதை சேர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை நல்ல நிலையில் எல்லோரையும் கூட்டி செல்ல வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தையும் கேட்டு, இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்று ஞாயிற்றுக்கிழமை வடமைப்போல் சைவ சித்தாந்த தத்துவங்கள் பற்றிய சத்சங்கமாக அமைந்தது. அதிலும் இறுதியாக நடந்த வகுப்பில் மற்ற பற்றிய சிறப்பாக விளக்கம் தரப்பட்டது. அதாவது சுத்த தத்துவங்கள், சில தத்துவங்கள் என்றும் பொருள்களின் இயல்புகளும் பற்றியும், ஆணவத்தின் வகைகள் பற்றியும், உயிர்கள் செயல்படும் விதங்கள் பற்றியும் விளக்கமாக தெளிவாக தரப்பட்டது. மிகவும் சிறப்பமாக இருந்தது. எனவே சாதகர்களாகிய நாங்கள் சத்சங்கத்தினுள் குறிக்கப்பட்ட கருத்துக்களை எங்களால் முடிந்தவரை எங்களுடைய குறிப்புகளில் எடுத்து, குறிப்புகள் எடுக்கும் பொழுது விளங்குவது போல இருக்கும், ஆனால் திரும்பி போய் பார்க்கும்போது அந்த குறிப்புகள் சிலதைகள் தெளிவில்லாமல் இருக்கும். எனவே நாங்கள் திரும்பவும் காணொளிகளை கேட்டு அந்த தெளிவில்லாத நிலைமையிலிருந்து விலகி தெளிவான நிலைக்கு வந்து தொடர்ந்து சாதனைகளை செய்து, அடிக்கடி நீங்கள் கூறுவது போல கேட்டல், சிந்தித்தல், திணுதல், உணர்தல் என்ற நிலையில் பூர்ண வெற்றி கண்டு ஆன்ம வெளியேற்றத்தை அடைவதற்கு இந்த சத்சங்கம் ஒரு அரிய பெரிய வரப்பிரசாதம் என்று உணர்ந்து செயற்படுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
இந்திய சத்சங்கம் சைவ சித்தாந்தத்துல கொடுத்த கருத்துக்கள் படி கலை தத்துவத்தை பத்தி ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம்னா நீங்க சொல்லிக்கிட்டே வரீங்க, அத எல்லாத்தையும் உள்வாங்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் இது வந்து சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடும் சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல. எப்படி நீங்க ஒரு உணவு சாப்பிட்டு அது கழிவா போயிட்டாலும் அந்த உணவுடைய சத்து வந்து 7 தாதுகளா பிரிச்சு உடலுக்கு எப்படி போய் சேருதோ அதே மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்கள் உங்களுடைய சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகுது. சித்தத்துல போய் சித்தத்துல ஸ்டோர் ஆனோன்ன அது ஆன்மாவுக்கு தேவைப்படக்குள்ள அது எடுத்து உபயோகப்படுத்துது என்றது சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த மாதிரி பொருள் விஷயங்கள்லாம் அப்படி அடங்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கனால நீங்க காது வழியா கேட்டாலும் அதுக்குள்ள பலன் என்றைக்கும் உண்டு. அது காலம் வரப்புள்ள அதை எடுத்து அது பயன்படுத்தும், அதுவும் பயன்படுத்தும், அது உங்களை வச்சுதான் பயன்படுத்தும். அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து சைவ சித்தாந்தத்துல கொடுத்துருக்காங்க. அது நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம். அப்படி பயன்படுத்தினது தான் அப்படி பயன்படுத்தி வந்தவர் தான் மெய்காண்டனுடைய மெய்கண்டாருடைய அறிவு, அருளிந்தி சிவம் அறிவு, மரஞான சம்பந்தருடைய அறிவு, உமாபதியுடைய அறிவு. அறிவு அருளா மாறி அது உலகத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கருத்தா இருக்கு. அதனால சைவ சித்தாந்த சார்ந்தது, அதோட மட்டும் இல்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேன்மையானது, வாழ்வாதாரத்துக்கும் மேன்மையானது, அருள்நிலைக்கும் மேன்மையானது, உலகத்துக்கும் மேன்மையானது. சமநோக்கிய பாதையில அதை செயல்படுத்தியிருக்காங்க சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துகள். ஏன்னா நாங்க வந்து சைவ சித்தாந்தத்தை பத்தி மிகுதியா இங்க நாங்க கேட்டுனால அதனுடைய அருமை. வணக்கம் ஐயா, எங்களுக்கு அது அதிகப்படியா தெரியும், நான் மிகப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அது உண்மையும் கூட போயிட்டாங்க, சுத்திட்டு பிரகாரம் போயிட்டு உண்மை விஷயம் அது. அந்த வகையில சிறப்பான ஒரு சத்சங்கம், பாபாஜியுடைய திருவருளால பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்தபடியா நாளைக்கு எல்லா தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் யார் வேணாலும் கொண்டாடலாம், இல்ல தீபாவளி திருநாள், அந்த திருநாள் நன்ற விதமா எல்லாரும் கொண்டாடி நம்மளுடைய எல்லா அவரவர் பக்குவத்துல இருக்கிற இருநிலையை நீக்கி ஒளி நிலையை பெருக்கிக்கிறதுக்கு பாபாஜி கிட்ட எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருக்குள்ளயும் இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு. அதை நம்ம வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு குருநாதர் நமக்கு வழிகாட்டுறணும். அந்த வகையில நமக்கு அதிகப்படியா வழிகாட்டிருக்காரு. வழிகாட்டாத மனிதருக்கும் இறைவன் வந்து அருள் பாலிக்கிறார். அந்த சந்தோஷம் என்ற ஒரு அடிப்படையில அந்த வகையில எல்லாரும் சந்தோஷமா இருக்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அருமையான கருத்து சுருக்கம் கார்த்திகேயன் ஐயா பாபாஜியின் அருளினால் நல்ல சொற்களாக அது வழிபட்டிருக்கின்றது. அதுக்கு மேலாக நேற்றையான் சத்சங்கத்தில் நாங்கள் தீப ஒளியை பற்றி பார்த்திருந்தாலும் அதையும் அருமையாக மீண்டும் மக்களுக்காக உங்களால் பாபாஜி கொண்டிருக்கின்றார். அதற்கு பாபாஜிக்கு நன்றி. பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா.